Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
मन की आँखों से हर पल ही तुझको देखूं मन की आँखों से हर पल ही तुझको देखूं बाबा खड़े हैं पास मेरे दिल से दुआएं मांगूं बाबा मेरे
तो सारी दुनिया का क्वेश्चन हुआ ना बच्ची देखो सब कोई कहते हैं पीस कैसे स्थापन हो अभी पीस तो पीसलेसनेस तो सारी दुनिया में है शांति तो क्वेश्चन ये होते हैं सारी दुनिया का भाई सारी दुनिया पतित है सब जाते हैं हम पतित है तो सारी दुनिया का ही सवाल हुआ अभी सारी दुनिया का मालिक तो ये जिसका तुम सुनना
இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு காலை முரளி பாப் தாதா மதுபன் ஓம் சாந்தி இனிய குழந்தைகளே மாயை எனும் நோயிலிருந்து விடுபடுவதற்கு ஒவ்வொரு நாளும் ஞானமும் யோகமும் எனும் அப்பில் பழத்தை தொடர்ந்து முன்னுங்கள் இனிய குழந்தைகளே மாயை எனும் நோயிலிருந்து விடுபடுவதற்கு ஒவ்வொரு நாளும் ஞானமும் யோகமும் எனும் அப்பில் பழத்தை தொடர்ந்தும் உண்ணுங்கள் கேள்வி கர்மாதீத ஸ்திதிக்குள் செல்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்ன கர்மாதீத ஸ்திதிக்குள் செல்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சி என்ன பதில் உங்கள் புத்தியினால் ஒரு தந்தையை தவிர வேறு எவரையும் நினைவு செய்யாதிருக்கும் முயற்சியை செய்யுங்கள் உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்களை உங்கள் இலக்கிற்கு இட்டு செல்லும் நீங்கள் உங்கள் புத்தியினால் வேறு எவரையும் நினைவு செய்யாதிருக்கும் வகையில் உங்கள் ஸ்திதி ஆகும் பொழுது நீங்கள் சதா முகமலர்ச்சியாக இருப்பதுடன் உங்கள் கர்மாதீத ஸ்திதியையும் அடைவீர்கள் ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதே உங்கள் முயற்சியாகும் ஆத்மாவை பார்த்து ஆத்மாவுடன் பேசுங்கள் அப்பொழுது நீங்கள் தொடர்ந்தும் சந்தோஷமாக இருப்பதுடன் உங்கள் ஸ்திதியும் அசைக்க முடியாததாகும் பாடல் நீங்களே தாயும் நீங்களே தந்தையும் நீங்களே தாயும் நீங்களே தந்தையும் ஓம் சாந்தி பாடல் மிக சரியானது ஏனெனில் முழு உலகை படைப்பவரும் அவர் எவரினூடாக படைப்பை படைக்கிறாரோ அவரும் தாயும் தந்தையும் என அழைக்கப்படுகிறார்கள் பாடல் மிக சரியானது ஏனெனில் முழு உலகை படைப்பவரும் அவர் எவரினூடாக படைப்பை படைக்கிறாரோ அவரும் தாயும் தந்தையும் என அழைக்கப்படுகிறார்கள். சரீரதாரியையோ அல்லது சூட்சும உலக வாசியையோ படைப்பவர் என அழைக்க முடியாது. அசரீரியான ஒரேயொருவரே படைப்பவர் என அழைக்கப்படுகிறார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இதனை புரிந்துள்ளீர்கள். ஆனால் அம்மக்களோ தொடர்ந்தும் அதனை பாடுகிறார்கள். தாங்கள் பக்தி செய்ய வேண்டும் என பக்தர்கள் தங்கள் புத்தியினால் எண்ணுகிறார்கள். ஆனால் தாங்கள் யாரை வழிபட வேண்டும் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். தாய் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஒரேயொரு கடவுளையே வழிபட வேண்டும். பலரையும் வழிபடக்கூடாது. கடவுள் வந்து பக்தர்களுக்கு அவர்களின் பக்தியின் பலனை கொடுப்பார் என அவர்கள் கூறுகிறார்கள். பலன் அல்லது ஆஸ்தி இரண்டும் ஒன்றேயாகும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அவர் தனது பெற்றோர்களிடம் இருந்து ஆஸ்தி எனும் பலனை பெறுகிறார். இது பக்தி மார்க்கத்தில் நினைவு கூறப்படுகிறது. அவர் வந்து தங்களுக்கு பக்தியின் பலனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அவரை நினைவு செய்கின்றார்கள். ஞானமும் யோகமும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பக்தியின் பலன் ஞானமே ஆகும். எப்பொழுது பக்தி ஆரம்பித்தது என்பதை நீங்கள் உண்மையிலேயே அறிவீர்கள். வேறு எவரும் அதனை அறியார். ஞானத்தின் காலம் பகலும் பக்தியின் காலம் இரவுமாகும். நிச்சயமாக பகலும் இரவும் அரை அரைவாசியாக இருக்கும். சமய நூல்களில் அவர்கள் சக்கரத்தின் கால எல்லையை நீண்டதாக எழுதியுள்ளார்கள். அவர்கள் ஞானத்துக்கு ஒரு நீண்ட காலத்தையும் பக்திக்கு குறுகிய காலத்தையும் கொடுத்துள்ளார்கள். அவர்கள் துவாபர கலியுகத்தின் கால எல்லையை குறுகியதாக காண்பித்துள்ளார்கள். அது பகலுக்கும் இரவுக்குமான மிக சரியான கணக்கீடு அல்ல. அவர்கள் கிருஷ்ணரின் சகாப்தத்தை பற்றியும் சுக்லாவின் சந்திரனை வேண்டுகின்ற அரைவாசி ஸ்திதி சகாப்தத்தை பற்றியும் கூட பேசுகிறார்கள். சமய நூல்களில் இவ்வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சமய நூல்களில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத போது சமய நூல்களில் ஏன் மேற்கோள் காண்கின்றீர்கள் என்று அவர்கள் வினவுகிறார்கள். பாபா உங்களுக்கு சமய நூல்களின் சாராம்சத்தை கூறுகிறார் என நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். அதாவது இன்ன சமய நூலில் இது சரியானதல்ல, அது சரியானது, நிச்சயமாக மேற்கோள்கள் காட்ட வேண்டும். கண்காட்சிகளில் நீங்கள் அனுமன், கணேஷ், சித்திரக்குள்ளன், அவதாரம் போன்றவற்றின் படங்களை காட்டுகின்றீர்கள். அவற்றை விளங்கப்படுத்துவதற்காகவே அவை காட்டப்பட வேண்டும். நிலையான விடயங்களை பற்றி நீங்கள் கூறிய பின்னர் சரியானது என்னவென்று விளங்கப்படுத்த வேண்டும். ஓம் நம சிவாய என அவர்கள் பாபாவின் புகழை பாடுகிறார்கள். பின்னர் அவர்கள் நீங்களே தாயும் நீங்களே தந்தையும் என எழுதியுள்ளார்கள். அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட வேண்டும். தங்களுடைய தந்தை யார் என்பதை மக்கள் அறியார். ஓ தந்தையாகிய கடவுளே என அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களின் புத்தி அங்கே செல்கிறது. மக்கள் பிரார்த்தனை முதலியன செய்யும் பொழுது பரமாத்மாவாகிய பரம தந்தை அப்பாலுள்ள தாமத்தில் வசிக்கிறார் என்பதை அறிவார்கள். அவர்கள் பிரம்மா, விஷ்ணு அல்லது சங்கரரை நினைவு செய்யும் பொழுது அவர்களின் புத்தி சூட்சும வதனத்திற்கு செல்கிறது. முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது மாடிகள் உள்ளன. அவர்கள் தந்தையை மறந்துவிட்டார்கள் என்பதே பிரதான விடயமாகும். நீங்கள் அவரை அதிகளவு அவதூறு செய்தீர்கள் என தந்தை வந்து முறைப்பாடு செய்கிறார். அனைவருக்கும் சத்கதியை அருளும் தந்தையே அனைவராலும் அவதூறு செய்யப்படுகிறார். கடவுள் பேசுகிறார், அதர்மம் தலை தோங்கும் போது நான் வருகிறேன். பாரத மக்கள் தங்கள் சொந்த தர்மத்தையே அவதூறு செய்கிறார்கள். கடவுள் சர்வ வியாபி என அவர்கள் கூறுகிறார்கள். கடவுள் அனைவரிலும் இருக்கிறாரா? கடவுள் மீன் முதலை போன்றவற்றையும் அவதரிக்கிறார் என அவர்கள் கூறுகிறார்கள். பாரதத்தை சேர்ந்த குழந்தைகளே அவரை அவதூறு செய்வதால் அக்குழந்தைகளிடமே அவர் அதனை கூறுகின்றார். இந்த விசேடமான அன்பிக்கினிய குழந்தையும் கூட, அதாவது பிரம்ம பாபாவும் கூட அவரை அவதூறு செய்தார். நாடகத்தில் இந்த அவதூறு நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறே நீங்கள் பாவாத்மாக்களாகுகின்றீர்கள். தந்தையை தூய்மையாக்குபவர் என்பதால் அவர் அனைவரையும் தூய்மையாக்குகிறார். அவர் உங்களை தூய்மையாக்கி உங்களை உலக அதிபதிகளாக்குகிறார். அவர்களை அவ்வாறு ஆக்குகின்ற தந்தையை அவர்கள் அதிகளவு அவதூறு செய்கின்றார்கள். நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் போது நீங்கள் கூறுவது சரியானதே என பல்வேறு மக்கள் எழுத்தில் எழுதி உடன்பட்டிருக்கும் செய்தியை அவர்கள் பெறும் பொழுதும் அவர்கள் உங்களை நம்புகிறார்கள். அவர்கள் ஸ்ரீமத் பகவத்கீதையை பற்றியும் பேசுகிறார்கள். ஆகவே கடவுளின் வழிகாட்டல்கள் அதிமேலானவையாகும். அதிமேலான ஒரேயொருவரின் வழிகாட்டலும் மேன்மையானதாகவே இருக்கும். அவர் வந்து தூய்மையற்ற சீரழிந்த மக்களை மேன்மையானவர்களாக ஆக்குகிறார். எல்லாவற்றிற்கும் முதலில் நீங்கள் ஒரேயொருவரின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். குழந்தைகளாகிய உங்கள் மத்தியிலும் அது வரிசை கிரமமானதே ஆகும். பல குழந்தைகள் எழுதுகிறார்கள், பாபா நான் என்ன செய்ய முடியும், பாபா நான் என்ன செய்ய முடியும், மாயையின் புயல்கள் என்னை இங்கு நிலைத்திருப்பதற்கு அனுமதிக்கவில்லை, இக்குறிப்பிட்ட விகாரங்கள் என்னை தொந்தரவு செய்கின்றன. தந்தை கூறுகிறார், நீங்கள் அவற்றை வெற்றி கொள்ள வேண்டும், இல்லாவிடில் அந்தஸ்து அளிக்கப்பட்டுவிடும். ஓர் ஆசிரியர் தவறு எதையாவது செய்தால் ஆசிரியரின் நடத்தை அத்தகையது என ஏனையோர் சந்தேகப்படுகிறார்கள். இருப்பினும் அவர் மற்றவர்களுக்கு வேறொன்றையே கூறுகிறார், சில விகாரங்கள் பாதியாக உள்ளன, அனைத்திலும் சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகள் உள்ளன. சக்தி யுகம் அதி உயர்ந்த சத்தோவாக கூறப்படுகிறது. கலியுகம் அதி தாழ்ந்த தமோ என கூறப்படுகிறது. உலகம் சீரழிந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் எவரும் சுயத்தை சீரழித்ததாக கருதுவதில்லை. தந்தை விளங்கப்படுத்துகிறார், இந்த ராவண ராஜ்யத்தில் ஒரு நபரேனும் மேன்மையானவர் அல்ல. உதாரணமாக யார் அதிமேலானவர் என நீங்கள் ஒருவரை வினவினால் அவர் பதிலளிப்பார். கடவுள் நீங்கள் அவருடைய பணியை அறிவீர்களா? இல்லை, இல்லாவிட்டால் சந்நியாசிகளே மேன்மையானவர்கள் என அவர்கள் கூறுவார்கள். ஏனெனில் அவர் தூய்மையாக இருக்கிறார்கள். அவர்கள் சந்நியாசிகளை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் சந்நியாசிகளை வணங்குவதால் நீங்கள் அவர்களிடம் வினவ வேண்டும். நிச்சயமாக சந்நியாசிகளை விடவும் மேலானவர் ஒருவர் இருக்க வேண்டும். ஏனெனில் அவர்களும் கடவுளை அடைவதற்கு ஆன்மீக முயற்சி செய்கிறார்கள். இந்நாட்களில் அவர்கள் பல படங்களை உருவாக்கியுள்ளார்கள். அவர்கள் கடவுளை உயர்வான இடத்தில் வைக்கிறார்கள். ராமரின் முன்னிலையில் அல்லது கிருஷ்ணரின் முன்னிலையில் சிவலிங்கத்தை வைப்பது என்பது கடவுளை உயர்வானவராக காட்டுவது என்று அர்த்தமாகும். இல்லாவிட்டால் அம்மக்கள் சிவனை வழிபட மாட்டார்கள். அம்மக்களே ராஜ்யத்தை ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள் தூய்மையற்றவர்கள் ஆகும் பொழுது வழிபட ஆரம்பிக்கின்றார்கள். அசரீரியான பரமாத்மா அதிமேலானவர் என அழைக்கப்படுகிறார். அவரே தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் தற்கதியை அருள்பவரும் விடுதலை அளிப்பவரும் ஆவார். அவர் அனைவரையும் திரும்பவும் தன்னுடன் வீட்டிற்கு அழைத்து செல்வார். அவர் உங்கள் தந்தை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்நேரத்தில் நாங்கள் அனைவரும் நோயுற்றிருக்கிறோம். நாங்கள் ஞானத்தினூடாக சதா ஆரோக்கியமானவராகவும் சதா செல்வந்தராகவும் ஆகுகிறோம். கூறப்பட்டுள்ளது, ஒரு நாளைக்கு ஒரு அப்பிளை உண்ணுங்கள், நீங்கள் என்றென்றும் ஆரோக்கியமானவர்களாக இருப்பீர்கள். நீங்கள் இதனை நடைமுறை ரீதியில் பார்க்கிறீர்கள். மாயை அனைவரையும் நோய்வாய்ப்பட்டிருப்பவராக ஆக்கிவிட்டார். ஒரு தந்தை மாத்திரமே அனைவரையும் ஆரோக்கியமானவராகவும் செல்வந்தர்களாகவும் ஆக்குகிறார். சூட்சும வதனத்திலும் ஆத்மாக்கள் ஆரோக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். இங்கு ஆத்மாக்கள் ஆரோக்கியமானவர்களாக உள்ளார்கள். ஆனால் ஆத்மாக்கள் முதலில் அசரீரி உலகிலிருந்து கீழிறங்கி வரும் பொழுது சந்தோஷத்தை மாத்திரமே பார்க்கிறார்கள். தந்தை எங்களுக்கு பிரம்மாவினூடாக அதிகளவு சந்தோஷத்தை கொடுக்கிறார். இப்பொழுது விநாசம் இடம்பெற வேண்டும். இந்த யாகத்தில் இருந்தே விநாசத்தின் சுவாலைகள் வெளித்தோன்றும். எவ்வாறு அமைதியை ஏற்படுத்த முடியும் என அம்மக்கள் கலந்துரையாடுகிறார்கள். ஆனால் மக்கள் ஒரு விடயத்தை விரும்பும் பொழுது முற்றிலும் வேறுபட்ட ஒன்று நடைபெறுகிறது என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. விநாசம் நடைபெறும் பொழுதே அமைதி ஏற்பட முடியும். பின்னர் ஆத்மாக்கள் அனைவரும் முக்தி தாமத்துக்கு திரும்பி செல்வார்கள். விநாசம் நடைபெறுவதை தவிர வேறெந்த வழிமுறையும் கிடையாது. யார் இதனை அவர்களுக்கு கூறுவார்கள்? இறுதியில் பீஷ்ம பிதாமகர் போன்றோரும் ஞானத்தை பெறவுள்ளார்கள். மக்கள் அமைதிக்கான வழிகளை தேடுவதால் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒன்றாக ஆக முடியும். எவ்வாறாயினும் அது நடைபெறப் போவதில்லை. விநாசம் முன்னரும் நடைபெற்றது. யாதவர்களும் கௌரவர்களும் இருந்தார்கள். கீதையின் கடவுளும் வந்தார். இப்பொழுது உலகம் தூய்மையற்றுள்ளது. அதில் உள்ள எவரும் மேன்மையானவர் இல்லை. லக்ஷ்மியும் நாராயணனும் அனைவரிலும் அதிமேன்மையானவர்கள் ஆவார்கள். அவர்கள் சக்தி யுகத்தில் ஆட்சி செய்தார்கள். சீரழிவு இப்பொழுது அதிகளவுக்கு அதிகரித்துள்ளதால் விநாசம் நிச்சயமாக நடைபெற வேண்டும். விநாசத்தின் பின்னரே அனைவராலும் அமைதியையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துக்கு உரியவர்கள் என்பதை அனைவருக்கும் விளங்கப்படுத்துங்கள். ஆரம்பத்தில் அத்தர்மம் மாத்திரமே இருந்தது. அது இப்பொழுது இல்லை. அது மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது. இந்நேரத்தில் நாங்கள் பிராமணர்கள் தேவர்கள் அல்ல. ஒருவர் சொற்பொழிவு ஆற்றுவதற்கு மேடைக்கு செல்லும் பொழுது அவர் முன்கூட்டியே என்ன கூற வேண்டும் என்பதை ஆயத்தம் செய்திருப்பார். என்ன கூறப்பட வேண்டும் என்பதை எனது குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். சத்கதியை அருள்பவரான ஒரே ஒரு தந்தை மாத்திரமே அமைதியை ஸ்தாபிக்கின்றார். அவரே விடுதலை அளிப்பவராவார். இதுவே அனைவரையும் மீண்டும் வீட்டுக்கு அழைத்து செல்லும் நேரமாகும். தந்தை குழந்தைகளிடம் வினவுகிறார், குழந்தைகளே, நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தகுதியானவர் என உங்களை கருதுகிறீர்களா? நீங்கள் ராவணனை வென்று விட்டீர்களா? அவர்கள் கூறுகிறார்கள், பாபா, நாங்கள் ராவணனை வெற்றி கொள்வதற்கு முயற்சி செய்கிறோம். அனைவரும் தங்கள் கரங்களை உயர்த்துகிறார்கள். ஏனெனில் அவர்கள் வெட்கம் அடைகிறார்கள். பாபா கூறுகிறார், உங்கள் முகத்தை பாருங்கள், எவ்வளவு நேரத்திற்கு நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள்? இறுதியில் நீங்கள் வேறு எவரையும் நினைவு செய்யாததாகவும் உங்கள் இறுதி எண்ணங்கள் உங்களை உங்கள் இலக்கிற்கு இட்டு செல்லக்கூடிய ஸ்திதியாகவும் இருக்க வேண்டும். அப்பொழுதே உங்களால் உங்கள் கர்மாதீத ஸ்திதியை அன்னிக்க முடியும். நீங்கள் ஏனையோருக்கு சேவை செய்யும் பொழுது மாத்திரமே உங்களால் முக மலர்ச்சியுடன் இருக்க முடியும். நீங்கள் ஆன்மீக சமூக சேவையாளர்கள், உங்களை தவிர வேறு எவராலும் ஆத்மாக்களுக்கு ஒரு ஊசியை கொடுக்க முடியாது. சத்குரு ஞான தைலத்தை கொடுத்தார் என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. முழு உலகினதும் ஆரம்பம் மத்தி இறுதியின் ஞானத்தை ஆத்மா பெற்றுள்ளதை இப்பொழுது அவர் அறிவார். நான் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும் என ஆத்மா சரீரத்தினூடாக ஞான கடலுக்கு கூறுகிறார். இது பெரும் சந்தோஷத்திற்குரிய ஒரு விடயமாகும். நீங்கள் பழைய ஆடையை நீக்கிவிட்டு புதியதொன்றை பெற வேண்டும். இதனாலேயே அவலட்சணமானவரும் அழகானவரும் என்னும் பெயர் உள்ளது. அழகாக இருந்த நீங்கள் இப்பொழுது அவலட்சணம் ஆகிவிட்டீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் மீண்டும் அழகானவராக போகின்றீர்கள். பாபா உங்களை அழகானவராக்குகிறார். ஆனால் ராவணனாகிய மாயையோ உங்களை அவலட்சணமாக்குகிறார். காம சிதையில் அமர்வதனால் நீங்கள் அவலட்சணமாகுகிறீர்கள். இவை புரிந்து கொள்வதற்கு மிகவும் இலகுவான விடயங்களாகும். மாணவர்களின் புத்தி ஞானத்தை வரிசைக்கிரமமாக கிரகிக்கின்றது. சிலர் அதிகளவு மந்த புத்தி உடையவர்கள். கற்பவர்கள் மிகவும் மந்தமாக உள்ளார்கள் என ஆசிரியர் கூறுகிறார். அவர்களுக்கு அதிகளவுக்கு சரீர உணர்வு உள்ளது. நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருந்தால் சதா முகமலர்ச்சியுடன் இருப்பீர்கள். ஆத்மா ஆத்மாவையே பார்க்கட்டும், அதாவது உங்கள் சகோதரனை பார்ப்பதில் சந்தோஷம் இருக்கட்டும். குழந்தைகளாகிய உங்களை பார்ப்பதில் பாபா சந்தோஷம் அடைகிறார். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நான் உங்களை மாயையிலிருந்து விடுவித்து உங்களை திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கு வந்துள்ளேன். சிவபாபா இன்னும் ஒருவரில் பிரவேசிக்கிறார். அவர் நிச்சயமாக நெற்றியின் மத்தியில் அமர்ந்திருப்பார். தலையினூடாக கங்கை பாயும் என்பதல்ல. சிவன் ஓர் எருதில் சவாரி செய்வதாக அவர்கள் காட்டுகிறார்கள். அவர்கள் சிவனின் உருவத்தை ஓர் எருதின் நெற்றியில் மத்தியில் காண்பித்துள்ளார்கள். ஆத்மா நிச்சயமாக நெற்றியின் மத்தியில் இருப்பார். ஆத்மா நிச்சயமாக ஆத்மாவுக்கென நிச்சயிக்கப்பட்ட இடத்தில் இருப்பார். குருமார்கள் தங்கள் சிஷ்யர்களை தங்கள் அருகில் அமர செய்கிறார்கள். ஆகவே அந்த சத்குருவும் வந்து இவரின் அருகில் அமர்வார். குரு பிரம்மா என கூறப்பட்டுள்ளது. விஷ்ணுவும் சங்கரரும் குருமார் என அழைக்கப்படுவதில்லை. அந்த பிரம்மாவே விஷ்ணுவின் இரட்டை ரூபமாக ஆகுகிறார். சிவனை குரு என அழைக்க முடியும், ஏனெனில் அவர் அனைவருக்கும் சத்கதி அருள்கிறார். இன்றும் கடவுளே அதிமேலானவர். உங்களுக்கு இவை அனைத்தும் மிக தெளிவாக விளங்கப்படுத்தப்படுகின்றன. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போது காணாமல் போய் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, சதா முகமலர்ச்சியுடன் இருப்பதற்கு ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள், இப்பார்வையை உறுதியாக்குங்கள். சதா முகமலர்ச்சியுடன் இருப்பதற்கு ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். ஆத்மாக்களாகிய நாங்கள் சகோதரர்கள், இப்பார்வையை உறுதியாக்குங்கள். இரண்டாவது, ஆன்மீக சமூக சேவையாளர்கள் ஆகி ஆத்மாக்களுக்கு ஞானம் ஊசியை கொடுங்கள். அனைவருக்கும் ஆன்மீக சேவை செய்யுங்கள். ஆன்மீக சமூக சேவையாளர்கள் ஆகி ஆத்மாக்களுக்கு ஞான ஊசியை கொடுங்கள். அனைவருக்கும் ஆன்மீக சேவை செய்யுங்கள். ஆசீர்வாதம். சேவையில் மனதையும் புத்தியையும் சதா மும்முரமாக வைத்திருந்து தடைகளிலிருந்து விடுபட்டிருக்கும் ஒரு சேவையாளர் ஆகுவீர்களாக. சேவையில் மனதையும் புத்தியையும் சதா மும்முரமாக வைத்திருந்து தடைகளிலிருந்து விடுபட்டிருக்கும் ஒரு சேவையாளர் ஆகுவீர்களாக. சேவையில் உங்களுக்கு எந்தளவிற்கு ஆர்வமும் உற்சாகமும் இருக்கின்றதோ அதற்கேற்ப நீங்கள் தடைகளிலிருந்து விடுபட்டிருப்பீர்கள். ஏனெனில் உங்கள் புத்தியானது சேவையில் மும்முரமாக உள்ளது. அது வெறுமையாக இருக்கும் போது ஏதாவது புகுவதற்கு இடம் உண்டு. ஆனால் நீங்கள் மும்முரமாக இருப்பதன் மூலமே இலகுவாக தடைகளிலிருந்து விடுபட்டிருப்பீர்கள். மனதையும் புத்தியையும் மும்முரமாக வைத்திருப்பதற்கு ஒரு அட்டவணையை வைத்திருங்கள். நடைமுறையில் இடுவதற்கு சுயத்திற்கும் சேவைக்கும் நீங்கள் கொண்டிருக்கும் இலக்கிற்கு நிச்சயமாக மீண்டும் மீண்டும் கவனம் செலுத்த வேண்டும். கவனம் பதட்டமாக மாறக்கூடாது. பதட்டம் இருக்கும் இடத்தில் சிரமமும் இருக்கும். கவனம் பதட்டமாக மாறக்கூடாது. பதட்டம் இருக்கும் இடத்தில் சிரமமும் இருக்கும். ஸ்லோகன். சேவையில் நீங்கள் பெறும் ஆசீர்வாதங்களையே ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழியாகும். சேவையில் நீங்கள் பெறும் ஆசீர்வாதங்களே ஆரோக்கியமாக இருப்பதற்கான வழியாகும்.